மாவீர மங்கலம், கரம்புரி லெப்டன் கர்னல் பூட்டோ. இந்திய படைகளும் ஒட்டுக்குழுக்களும் சேர்ந்து உணர்வாளர்களை வேட்டையாடி கொண்டிருந்த காலம் அது. மன்னார் மாவட்டத்தின் பாலக்குழி பகுதியிலே ஜூலியனின் தந்தை இந்திய படைகளால் கைது செய்யப்பட்டார். பள்ளிக்குள் புகுந்த படைகள் ஜூலியனை காட்டித்தரும்படி துப்பாக்கி முனையில் அச்சுறுத்துகிறார்கள். அன்று பள்ளிக்கு செல்லாத ஜூலியன் தப்பித்துக் கொள்கிறான். உடனடியாக முஸ்லீம் குடும்ப நண்பர்களின் உதவியோடு மறைமுகமாக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். அங்கிருக்கும் நகைக்கடை ஒன்றில் தற்காலிகமாக பணிக்கு அமர்த்தப்படுகிறான். முதல் நாள் கடைக்கு செல்கிறான். அங்கிருக்கும் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறான். அங்கு வந்த முதலாளி, கடைக்கு வேலைக்கு வந்த நீ எப்படி கதறையில் இருக்கலாம் என்று அதட்டுகிறார். நான் இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் எழுந்து மரியாதை கொடுக்கிறேனா என்று கூறியவன் இவருடைய உதவியுமின்றி மீண்டும் தாயிடம் வந்து சேர்கிறான். அம்மா, இப்படி அடிமையாக சிறுமப்படுறதையும் பார்க்க நான் இயக்கத்து போகிறேன் என அவன் தாயிடம் சொன்னான். அன்னை அமைதியாகின்றாள். அங்கிருந்த உறவினர்கள் அழுகிறார்கள். நீங்க அழுது கொண்டிருக்க நான் இயக்கத்துக்கு போக மாட்டேன், ஆனால் விரைவில் போயிடுவேன் என்றவன் ஒரு நாள் இயக்கத்தில் இணைந்து விட்டாள். உயிரச்சத்தை அசட்டை செய்து போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த மிகவும் ஆதரவான வீட்டிலிருந்து அவன் இயக்கத்துக்கு இணைந்தது முகாம் பொறுப்பாளரை சங்கடத்துக்குள்ளாக்கியது. நீ வீட்டை திரும்பிப்போ என்று முகாம் பொறுப்பாளர் சொன்னார். இல்லை, நான் அம்மாட்ட சொல்லி போட்டுதான் வந்துறான் என்று அவன் பதிலளித்தான். இதனை உறுதிப்படுத்த பொறுப்பாளர் தாயை சந்திக்கின்றார். மகனின் கூற்றை உண்மையாக்க விரும்பியவள், ஓம் என்னிட்ட சொல்லி போட்டுத்தான் வெளிக்கிட்டவன் என கூறுகிறாள். முழுமையான போராளியாக மன்னலாற்று காட்டுக்குழிவனது போராட்ட வாழ்க்கை பூட்டோ என்ற பெயரோடு தொடங்குகிறது. காட்டு வாழ்க்கை கடின பயிற்சிகள் கடந்து வேவு புலியாக பரிணமிக்கின்றான் பூட்டோ. காடுகளையும் எதிரி முகாம்களையும் காவல் அறங்களையும் கால்களால் அளந்து நடந்து அளந்து கணிக்கின்றான். ஒரு நாள் ஏழு பேர் கொண்ட வேவு அணியை வழிநடத்தியவாறு வன பாதுகாப்பு வலயத்தின் சுற்றையல் பகுதியை கண்காணித்துக் கொண்டு வருகின்றான். ஒரு இடத்தில் சூழலுக்கு பொருத்தமற்ற முறையில் புற்கள் மடிந்திருப்பதை அவன் அவதானித்தான். எதிரி தமது பகுதிக்குள் புகுந்து விட்டதாக கூறுகிறான். மற்றவர்கள் அதனை மறுதளித்தார்கள். இவனோ அந்த பகுதியில் அண்மையில் தான் புதைத்து வைத்த மிதிவடி ஒன்றை தூண்டி எடுக்கிறான். எதிரி மீண்டும் அந்த பாதையை கடப்பானாயின் எங்கு பாதம் வைப்பான் என்பதை கணிக்கின்றான். அந்த இடத்தில் மிதிவண்டியை வைத்து உருமறைத்து விடுகின்றான். தொடர்ந்து நகர்கிறார்கள். சிறிது நேரத்தில் வெடிச்சத்தம் ஒன்று கேட்கிறது. ஏனையவர்கள் காட்டு விலங்கு ஏதும் மிதிவடியில் சிக்கியது என கருத்து தெரிவித்தார்கள். அதனை மறுதளித்தவன் அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த இடம் திரும்புகிறான். அங்கு இரத்தம் சொட்டியபடி இராணுவத்தின் பாதணியோடு துண்டிக்கப்பட்ட கால் ஒன்று கிடக்கிறது. பின்னர் வந்த நம்பகமான தகவல் மூலத்திலிருந்து தெரிய வந்தது, இவர்களுடைய காட்டு முகாமை சுற்றி வளைத்து தாக்கியளிப்பதற்காக தங்களது வேவு தகவல்களை இறுதியாக உறுதி செய்ய வந்த இராணுவ அதிகாரி ஒருவர்தான் மிதிவெடியில் சிக்கியது என்பது. இவனது இந்த செயற்பாட்டால் பல போராளிகளின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. இவ்வாறான பல பதிவில் உள்ள பதிவில்லாத நிகழ்வுகளை உண்டாக்கியவன் ஒரு படைய அறிவியலாளனாக வருவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. மன்னார் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு முகாம் தாக்குதல்கள், பதுங்கி தாக்குதல் என்பனவற்றுக்கு வேவு எடுத்தும் அணிகளை வழிநடத்தியும் போராட்டத்துக்கான தன் பங்களிப்பை மேம்படுத்திக் கொண்டான். இந்த காலகட்டத்தில் ஒரு சண்டையில் தனது இடதுகை பெருவிரலையும் அவன் இழந்திருந்தான். இயல்பாகவே இவனிடம் இருந்த ஓவியம் வரையும் ஆற்றலால் இவன் வரைபட பகுதிக்குள் உள்ளிருக்கப்பட்டான். வேவு தகவல்களை வரைபடங்களாக்கி துல்லியமான விவரங்களை கொடுத்து முதன்மை தளபதிகளின் தாக்குதல் திட்டங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தான். இயல்பாக இவரிடம் இனிமையாக பாடும் திறனும் கவிதை யார்க்கும் வல்லமையும் கைகூடியிருந்தது. வன முகாம்களில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கு கொண்டு கலை ஆற்றல்களை வெளிப்படுத்தி போராளிகளை மகிழ்விக்கவும் செய்தார். இயக்கத்தில் கலையரசன் என்ற பெயரை பெற்றார். சமகாலத்தில் போராயுத தளபாடங்களையும் புதிய படைய கருவிகளையும் தன்னோடு பழக்கப்படுத்தினார். அவற்றின் உச்ச பயன்பாட்டை பெறும் வகையில் தன்னை தகவமைத்துக் கொண்டார். தொடர்ந்து பூநகரி கொக்குத்தொருவாய் படை முகாம்களின் வேவுகளை எடுத்து அவற்றின் மீதான தாக்குதல்களை உறுதிப்படுத்தினான். இவன் பல அணிகளை வழிநடத்தும் அணித்தலைமை பொறுப்பை வகிக்க தொடங்கினான். சூரியகதிர் நடவடிக்கை தொடர ஜால் நகரம் கைவிடப்பட இவன் உள் நின்ற போராளிகளோடு கலந்திருந்தான். இவனது போர் ஆவலை தீர்ப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருந்தன. ஒருமுறை நடவடிக்கையின் காரணமாக பண்ணை கடலினோடு நீந்தி கொண்டிருந்தான். அப்பொழுது அலட்சி ஏற்படக்கூடிய நச்சுக்கடல் தாவரம் ஒன்றால் தாக்கப்பட்டான். உடல் முழுவதும் தடித்து மூச்சு விடுவதையும் சிரமமாக்கியது. ஒருவாறு சிரமப்பட்டு கரை ஒதுங்கியவன் ஒரு கிழமைக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் களம் சென்றான். முல்லைத்தீவு சமர் தொடங்கியது. பூட்டோ பூட்டோ என்று தொலைத்தொடர்பு கருவியிலே தளபதி பால்ராஜ் அழைத்து கொண்டிருந்தார். ஈழத்தமிழர்களின் தலைவிதியை முடிவு செய்யும் திருப்பு முனை தாக்குதல் அது. வென்றே ஆக வேண்டும். உலகுக்கான தமிழத்தின் கடற்பாதை திறக்கப்பட்டே ஆக வேண்டும். முகாம் துடைத்தளிப்பை முழுமைப்படுத்த வேண்டும். அதற்காக வேவில் வரைபடத்துறையில் தாக்குதல் பட்டறிவில் நெருக்கடி நேரங்களில் சரியான முடிவெடுக்கும் வல்லமை பலமுறை உறுதிப்படுத்தியிருந்த கூட்டோ கடல்நிலை கண்காணிப்பாளராகவும் டேங்கிக்கான ஒருங்கிணைப்பாளராகவும் களத்தினுள் இறக்கப்பட்டார். இவரது செயற்பாட்டால் பகை முகாம் வீழ்த்தும் முயற்சி துரிதப்படுத்தப்பட்டது. பெரும்பாலான முகாம் பகுதிகள் வீழ்ந்துவிட்டன. ஒரு கட்டத்தினுள் பல படையினர் ஒளிந்திருந்து தாக்குதலை தொடுத்துக் கொண்டார்கள். அவர்களை செயல்முடக்கம் செய்ய வேண்டும். கூட்டோ டேங்கியை தாக்குதலுக்கு ஆயத்தம் செய்து அதன் மூலம் சில சூடுகளை வழங்க ஆணையிட்டான். பகைவன் பதுங்கியிருந்த கட்டடம் அப்படியே தகர்ந்திறங்கியது. பெரும்பாலான படைகள் கொல்லப்பட்டார்கள். தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வெற்றியை உறுதிப்படுத்தும்படி களமனை தளபதி கட்டளையிட்டார். அவ்வாறு செய்ய முற்படும் போது அவனது உள்ளுணர்வு அவனை எச்சரித்தது. மீண்டும் சூழலை அளவெடுக்கின்றான். மின்னலென பொறைதட்டியது. டேங்கிக்குள் பக்கவாட்டாக இருக்கும் மன்னரனில் இடைவெளி தென்பட்டது. எக்காரணம் கொண்டும் டேங்கி இழக்கப்பட முடியாத இயக்கத்தின் படைய சொத்து. டேங்கியை வேகமாக பின்னகர்த்தி பாதுகாப்பிடம் செல்ல உத்தரவிட்டான். டேங்கி சடுதியாக பின்னகரவும் குறித்த மன்னரன் இடைவெளியோடு ஆர்பிஜி கணை ஒன்று எகிறி வந்து இலக்கு தவறி தாண்டி செல்லவும் சரியாக இருந்தது. கன நேர முடிவில் இயக்கத்தின் படைய பலங்களில் ஒன்றை பாதுகாத்து தொடர்ந்து பல வெற்றிகளுக்கு அடிப்படை காரணமாகினான் போட்டோ. ஓயாதலை ஒன்று வெற்றியில் தமிழீழம் திளைத்திருந்தது. தமிழர்கள் தலை நிமிர்ந்து நடக்கத் தொடங்கினர். சிங்களம் தோல்விக்கு சப்பை கட்டி கொண்டிருந்தது. அந்த வேளை முல்லைத்தீவு முகாமில் எடுக்கப்பட்ட பொருட்களின் தவறான பயன்பாடு தொடர்பாக பூட்டோ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டான். அவனை அறிந்திருந்த அனைவருக்கும் விளங்கியிருந்தது. விசாரணை முடிவு அவனை குற்றமற்றவன் என நிரூபிக்கும். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக பல நிகழ்வுகள் நடந்த விசாரணை முடிவு அவனை குற்றமற்றவன் என்றது. தொடர்ந்து என்ன செய்யப்போகின்றீர்கள்? விரும்பினால் தண்டனை, இல்லாவிட்டால் வீட்டுக்கு போகலாம் என பொறுப்பாளர் தெரிவித்தார். மெல்லிதாக அவன் சிரித்தான். நான் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கிறேன் என்று கூறினான் அவன். அப்போது பொறுப்பாளர் சரி என்று தலைவர் அவர்களை சந்திக்க அனுப்பிவிட்டார். நான் தவறு செய்ய மாட்டேன் என்றதை தலைவர் நம்பினார். இது போதும் சாகும் வரை இயக்கத்திலிருந்து செயற்படுறதுக்கு என்று தன்னுள் எண்ணியவன் தலைவரை சந்தித்தவன் தொடர்ந்து களப்பணியாற்றினான். பல மாதங்களுக்கு முன்னர் கரம்புலி அணியில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார். அதற்கான அனுமதி கிடைத்தது. ஆபத்துக்களை கடந்து செய்யப்படும் தனது கடின உழைப்பின் மனநிறைவு கிடைக்காதவன் கரம்புலியாக செயற்படுவதில் அதனை அடையலாம் என நம்பினார். தொடர்ந்து கரும்புலிகளுக்கான உடலுள உறுதிகளை உறுதிப்படுத்தும் தாங் திறனை பரீட்சிக்கும் பயிற்சி பெற்றுக்கொண்டு தன்னை கரும்புலி அணி தலைவர்களுள் ஒருவனாக்கிக் கொள்கிறான். அவன் கரும்புலியாகவும் வீரனாகவும் தனது பட்டறிவை ஒருங்கிணைத்து செயற்பட்டான். வரையறைக்குட்பட்ட முறையில் முடிவெடுக்கும் அதிகாரத்தோடு எதிரி முகாம்களுக்கு உறுதி இலக்கிட்டுவிடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். முல்லைத்தீவு வெற்றியைப் போல் முழுமையான வெற்றியை தரக்கூடிய புரட்சூழலோடு அமைந்திருந்தது பூநகரி படைத்தளம். ஏற்கனவே அதனோடு இவனுக்கு இருந்த பரிச்சயம் காரணமாக அதற்கான வேவு எடுக்க புறப்பட்டான். பட்டறிவு வாய்ந்த வேவு பிலிக்கி படை முகாம் ஒன்றின் காவலனுக்கு அண்மையாக சென்று அதனுள் ஒட்டி பார்ப்பது என்பது திகில் நிறைந்த வியப்புக்குரிய செயற்பாடு. தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஒரு காவலனுக்குள் உள்ளே எட்டி பார்க்கிறார். இராணுவ நடமாட்டத்தை காணவில்லை. அதில் காவலரனுக்குள் சென்று பார்க்கிறார். அதுவும் அவ்வாறே காணப்படும். சிறிது நேரத்துக்கு முன்னர் வரை படையினர் இருந்ததற்கான தடயங்கள் காணப்பட்டன. இவனுக்கு ஏதோ ஐயம் ஏற்பட்டுவிட்டது. மெல்ல முகாமின் பகுதிக்குள் செல்கின்றான். அந்த முகாமின் வெதுப்பகத்தில் நெருப்பு தணல் காணப்படுகிறது. வெதிப்பிகளும் அவ்வாறே கிடக்கின்றன. ஆள் நடமாட்டம் தான் இல்லை, முழுமையாக விளங்கி விட்டது. அங்கு எந்தவர்களுக்கான முன்னறிவிப்பு இன்றைய அந்த முகாம் பின்வாங்கப்பட்டு விட்டது என்பது. இரவோடு இரவாக பல்லாயிரம் படையினர் கடற்படையினர் இருந்த முகாம் வெறுமையாகிவிட்டது. இது இவர்களுக்கு தெரியாமல் இருந்துவிட்டது என்று அவன் தன்னுள் எண்ணியவன் தொடர்பெடுத்து தனது முகாம் பொறுப்பாளருக்கு நிலைமையை அறிவிக்கின்றான். மேலும் உறுதிப்படுத்தும்படி அவர் கேட்க தான் உறுதிப்படுத்திவிட்டு தெரிவித்தார். முகாம் பின்வாங்கும் முடிவெடுத்த மூலோபாய முடிவுகளுக்கு எதிரி தளபதிக்கு பாராட்டுக்களை தெரிவித்தபடி வெளிவருகிறார். தேசி குறுபடை நடவடிக்கை இறுக்கமாக தொடர்கிறது. அதனை தடம்புரளச் செய்யும் தந்திரூபாய நடவடிக்கையாகவும் போராட்டத்தின் அடுத்த கட்ட பாய்ச்சலாகவும் கிளிநொச்சி படை முகாம் வீழ்த்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையின் வெற்றியை உறுதிப்படுத்தவும் வேகப்படுத்தவும் என கரும்புலிகள் போரணி ஒன்று ஆணையரவு படைத்தளத்தில் ஊடுருவியது. இவர்களின் இலக்காக ஆணையரவு தளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் கிளிநொச்சி படையினருக்கான பலங்களை தடுப்பது, கட்டளைகளை குழப்புவது என்பன அமைந்திருந்தன. கொமாண்டோ பாணியிலான உட்டாக்குதல் தொடங்கியது. கூட்டோவால் எதிரி முகாமின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த தொலைத்தொடர்பு பகுதி செயலுக்கு செய்யப்பட்டது. இவனது அணித்தலைவர்கள் வீரச்சாவடி இவனும் இடது கையிலே காயப்பட்டு எலும்பு முடிவுக்குள்ளாகிறார். இதனால் சாச்சர் பட்டியை இழுத்து கொழுவி தன்னை தானே தகர்த்து அளிக்கும் முயற்சி சாத்தியமற்று போனது. எனவே தப்பிக்க முடிவெடுக்கிறான். உடனே காயமடைந்திருந்த ஏனைய வீரர்களையும் வெளிக்கொண்டு வர இவனது தலைமைத்துவம் கை கொடுக்கிறது. கிளிநொச்சியை கைப்பற்றும் அந்த தாக்குதல் அப்படியே வெற்றியடையாமல் போனது. எனினும் பெரும்பாலான கரும்புலிகள் வெற்றிகரமாக தமது இலக்கை நிறைவு செய்து தளம் திரும்பினார்கள். கையன்பு முறிவு காயம் மாறுவதற்காக சில காலம் மருத்துவமனையிலும் முகாமிலும் ஓய்வெடுத்தார். அந்த காலப்பகுதியில் தன்னோடு பணியாற்றி வீரச்சாவடைந்த கரும்புலிகள் பற்றி கவிதைகளை இசைப்பாடுகளையும் எழுதி வெளியிட்டிருந்தார். புலிகளின் குரல் வானொலியில் பல கவியரங்குகளில் இவன் குரல் ஊட்டி ஒலித்தது. மீண்டும் பயிற்சிகள் எடுத்து அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். மீண்டும் ஒருவரை கிளர்ச்சி படைத்தளம் தாக்கி அளிக்கப்படும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக இந்த முறையும் ஆணையரவினுள் ஊடுருவியிருந்த கரும்புலி அணியிலே பூட்டோ காணப்பட்டான். அப்போது பூட்டோவுக்கு பாம்பு கடித்துவிட்டது. நச்சு இரத்தத்தில் கலக்க சாவிவனை நோக்கி வந்தது. எனினும் பகை முகாமினுள் பற்றி ஒன்றில் வைத்து விசமுறிவு மறந்து ஏற்றப்பட்டது. மீண்டும் ஒரு முறை சாவிலிருந்து தப்பிக்கொள்ள தமிழீழம் ஒரு பெறுமதியான கரும்புலியை மீளப்பெற்றுக் கொண்டது. அந்த திட்டம் வெற்றி பெற கிளிநொச்சி நகரம் விடுவிக்கப்பட உயாதலை இரண்டு வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. மீண்டும் கடின தொடர் பயிற்சிகளை மேற்கொள்கிறார். அந்த காலத்தில் அவசியம் தேவைப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவதற்காக தலைவரின் ஆசி வெற்றி நகரும் கரும்புலி அணியில் இலக்கின் மீதான தாக்குதல் தொடுக்கும் பொறுப்பை ஏற்று இணைந்து கொள்கிறார். படையினரால் வல்வளைக்கப்பட்டு அதி உச்ச பாதுகாப்பு பெறப்படும் மணவாளன் பட்டை என்ற இடத்தில் தரையிறங்கும் விலங்கு வானூர்தியை தாக்கி அளிக்க வேண்டும். பல்வேறு சிரமங்களை தாண்டி குறித்த இடம் சென்று பகைவர்களுக்குள் ஓடி சென்று அவர்களுக்கு மத்தியில் நின்று அவர்களின் கண் முன்னால் தரையிறங்க முற்பட்ட உலங்கு வானூர்தியை வானில் வைத்தே லோ உந்துகணையால் தாக்கி அளித்து பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து நிற்கும் எதிரியின் மத்தியில் இவன் மேனிய வீரர்களும் தப்பி வந்த செயலானது கரும்புலி தாக்குதல் வரலாற்றில் புதிய அத்தியாயமாக சேர்க்கப்பட்டது. இடைக்காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் படைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை வேவெடுக்க பணிக்கப்பட்டார். அங்கு மக்களோடு மக்களாகவும் கரந்துரைந்திருக்கும் எல்லா வீரனாகவும் செயற்பட்டு பல பெருமதியான வேவு தகவல்களை சேர்த்திருந்தார். களங்களினுள் செல்லும் போது முன்னிய களம்பிட்டு அகலும் போதும் உறுதியாகவும் வெளிவருவது இவனது இயல்பான பண்பு. இவன் தலைமையில் சேகரிக்கப்பட்ட தகவல்களோடு வன்னித்தளம் திரும்புமாறு பணிக்கப்பட்டார். இவர்களுக்கென ஒரு மீன்பிடிப்படகு ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதில் இவனும் அறிவக்குமரனும் ஏற முற்படும் போது சற்றில் தானித்தவன் அந்த திட்டத்தை கைவிடுகிறார். இருவரும் ஒன்றாக போய் ஏதும் நடந்தால் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு சேகரித்த தகவல்கள் செல்லாக்காசாகிவிடும். அதனால் அறிவக்குமரனை முதலில் போகச் சொல்கிறார். படகில் ஏறியவனிடம் இரண்டு கைக்குண்டுகளை கொடுத்து விடுகிறார். அந்த துன்பியல் நிகழ்வு நடந்தே விடுகிறது. எதிரி படகுகள் அறிவுக்குமரனின் படகை வழிமறித்தன. பகைவன் சோதனையிட முற்படும் போது அறிவுக்குமரன் குண்டுகளை வெடிக்க வைத்து தன்னையும் படகையும் அழித்துக் கொண்டார். கூட்டம் எடுத்த முடிவால் வேவு தகவல்கள் பத்திரமாக வன்னித்தளம் வந்து சேர்ந்தன. அவர்களின் கோட்பாட்டின்படி கூட்டோவின் முடிவு முற்றிலும் சரியானது. எனினும் உணர்வு ரீதியாக கூட்டோவை இது பாதிக்கவே செய்தது. அறிவுக்குமரனுக்கு பதிலாக தான் வந்திருக்கலாமோ என அவன் அடிக்கடி கூறிக்கொள்வான். கரும்புலிகளின் வளர்ச்சி போக்கில் இவனது பங்களிப்பின் காரணமாக கரும்புலிகள் தொடர்பான விதிமுறைகளை எழுதுவதிலும் அதனை ஆய்வு செய்ததிலும் இயக்கம் இவனை ஈடுபடுத்தியது. இவன் தனது நடைமுறை செயற்பாடுகளின் ஊடாக கோட்பாடுகளை உருவாக்கினான். கரும்புலிகளுக்கான உறுதிமுறை பயிற்சிகள் ஒத்திகை விதிமுறைகள் அடங்கிய மரபுசார் யாப்பை உருவாக்கும் போது பெரும் பங்களிப்பு செய்தார். இவனது தொடர் அனுபவம் செயற்பாடும் காரணமாக கரும்புலிகளுக்கான எண்கள் ஒதுக்கப்படும் போது இவனுக்கு ஒன்று ஒதுக்கப்பட்டது. அன்று முதல் இவன் நம்பர் ஒன் என்று குறியீட்டு மொழியில் அழைக்கப்பட்டான். பல்வேறு தரத்திலான போராளிகளோடும் அகவை வேறுபாடுடைய பொதுமக்களோடும் இவன் பழகும் முறை மாறுபாடுடையது. அந்தந்த அகவைக்காரர்களோடு அவர்களின் குண இயல்புகளுக்கு ஏற்றவாறு பழகினான். தனது அதிக நேரங்களை சிறு குழந்தைகளோடு அவன் செலவழித்தான். அவர்களுக்கு ஓவியம் வரையும் பழக்கத்திலிருந்து பரீட்சைகளில் சித்தி அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது வரை நடைமுறை ஏற்ற வகையிலே சொல்லிக் கொடுப்பான். எந்த நேரமும் இந்த நாட்டுக்காக வெடிக்கக்கூடிய ஒரு கரும்புலி ஒருவனை தங்களோடு பழகுகிறான் என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. என்ன மாதனை இவன் ஒருபோதும் ஒத்துணர்வை பெறுவதாக பயன்படுத்தியதே இல்லை. ஓயாத அலைகள் வெற்றி பெறுவது சாத்தியமானது. ஒரு வேவுப்புலி வீரனோ ஒரு கரும்புலி வீரனோ பகை தொடர் காவலங்களை கடந்து உள்நுழைவது முடியாமல் போனது. உள் நிலைமைகளை கண்காணித்து உட்புறமாக தாக்குதல் தொடுத்தால் மட்டுமே எதிரி குழப்பமடைவான். பலரால் இயலாமல் புகையில் மீண்டும் கூட்டம் தெளிவானான். கரும்புலிகளால் ஒரு முன்முயற்சி இயலாமல் போனது என்றும் சொற்களை கேட்கவே அவன் விரும்பவில்லை. பொதி செய்யப்பட்ட சிறு ஆயுதங்களோடும் உணவுப் பொருட்களோடும் கடலின் உள்ளிறங்கினான். கரையோரமாக நீண்டதோரம் நீந்தி சென்றான். கடற்கரையை முழுவதும் படையினரும் கடலில் கடற்படையினரும் அதியுச்ச விழிப்பின்மையில் நின்றடைய ஆழம் செல்வதோ இயலாமல் இருந்தது. மீண்டும் தளம் திரும்புவதை அவன் கற்பனை கூட செய்யவில்லை. செய்யலது செத்துமடி என்பது இவனது தாரக மந்திரம். ஏற்று சூழலுக்காக கடலில் மிதந்தபடியே காத்திருக்கலானான். ஆயுதங்களையும் கலட்டி விட்டார். தொலைத்தொடர்பு கருவியும் குப்பியும் மட்டுமே அவனிடம் மிஞ்சியிருந்தது. இரண்டு நாட்களாக கடல் நீரில் மிதந்தால் பசியின் தாகமும் கடலின் உப்பு நீர் சரியும் அவனை துன்புறுத்தின. தண்ணீரில் மிதந்தபடி தண்ணீரின்றி தாகத்தால் தவித்தான். அவனையும் மீறி வெளிவந்த கண்ணீரை தண்ணீராக சுவைத்தான். தாயையும் தலைவனையும் நினைத்து நினைத்து தாங்கு திறனை வளர்த்து ஜுகங்களாகும் கணங்களை கழித்தான். பூட்டோ தடயமின்றி வீரச்சாவடைந்து விட்டானோ என பெரும்பாலானோர் கருத தொடங்கினர். ஒருவாறு எதிரி முகாமுக்குள் புகுந்து கொண்டான். புற்கள் நனைந்திருந்த பன்னீரை நாக்கால் நக்கி நக்கி தண்ணீர் காட்டி கொண்டான். உட்சென்றவன் தொடர்படுத்து தான் உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்தினான். அவன் கொடுத்த ஆள்கூற்று தளங்கள் மீது விடுதலை புலிகளின் ஆட்லர்கள் வீழ்ந்து வெடிக்க தொடங்கின. பத்திற்கு மேற்பட்ட ஆட்லரிகளும் பல பல்குழல் பீரங்கிகளும் ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான இறைகணை களஞ்சியமும் அழித்தொழிக்கப்பட்டது. உணவின்றி ஆயுதமின்றி பூஞ்சனம் பிடித்த பூசணிக்காயை துண்டு துண்டாக உண்டவாறு உயிரையும் இயங்கு சக்தியையும் தக்க வைத்தவாறு பெறநாள் பணி தொடர்ந்தானவன். தனியான இவன் பகைத்தளத்துள் கரும்புலியாக சுழன்றான். பெரும் படையணி புகுந்ததாக செயலாற்றி அழிவை ஏற்படுத்தினான். தொலை தொடர்பை இடை மறைத்ததில் பூட்டோ தனியாகத்தான் செயற்படுகிறான் என்பதை பகவின் அறிந்து கொண்டான். இவனை பிடிப்பதற்கு பல நூறு இராணுவத்தினரையும் பல உந்துருளி அணிகளையும் களத்தில் இறக்கி களைத்து போனான் எதிரி. இறுதியாக இவனை மீட்டு வர இன்னொரு கரும்புலி அணி உள்நுழைக்கப்பட்டது. அந்த பகுதி முழுவதும் இவனுக்கு தண்ணிப்பட்ட பாடாக இருந்ததால் அவர்களையும் அழைத்து கொண்டு 26ஆம் நாள் இவன் வெளியில் வந்தான். மெலிந்து நோய்வாய்ப்பட்டு சிறிது நீர் உணவுகளை கூட உட்கொள்ள முடியாத அளவு குடல்களும் நாக்கும் வெடித்து எலும்பும் தோலுமாக அவன் வெளிவந்த காட்சி காண்பவர் கண்களை கசிய வைத்தது. தொடர்ந்து நிமோனியா காய்ச்சலுக்கு உள்ளானான். சில வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் பணிக்கு தயாரானான். அந்த காலப்பகுதியில் இவன் முள்ளிவளை பகுதியில் தங்கியிருப்பதை அறிந்து இவனது தாய் மகனை சந்திப்பதற்காக மன்னாரிலிருந்து பேருந்தில் வந்திருக்கிறான். அங்கு தென்பட்ட பெண் போராளிகளிடம் கூட்டோ தங்கியிருக்கும் மருத்துவ முகாம் இது என கேட்க, யாரு கரும்பை கூட்டவா என்று அவர்கள் கேட்டு முகாமுக்கு வழிகாட்டிவிட்டார்கள். தாயும் மகனும் சந்தித்த அந்த வேளை அவர்களுக்கே உரித்தானது. பல ஆண்டுகளாக மகன் கரும்புலி என்பது தாய்க்கு தெரியும், தாய்க்கு தெரியும் என்பது மகனுக்கும் தெரியும். ஆயினும் இருவரும் ஒருபோதும் அதை பற்றி கதைத்ததில்லை. மகன் தான் பட்ட கடினங்களை கவிதைகளாக எழுதியிருந்தார். அவற்றை வாசித்த அன்னையின் கண்கள் நீர் சொரிந்ததை அருகிருந்தவர்கள் பார்த்தார்கள். அடுத்த பணிக்காக இவன் தயாராகி கொண்டிருக்கும் போது தலைவரிடமிருந்து தகவல் வருகிறது. உலங்குவானூரில் தாக்குதல் சம்பவத்தை படமாக எடுக்கும்படி பணித்திருப்பதாகவும் அதில் அவன் செய்த பணியை இவனை நடிக்கும்படி. விடுதலை புலிகள் சொல்லுக்கு முந்தி செயலை வைத்திருப்பவர்கள், செய்தவற்றையும் சொல்லாமல் விடுபவர்கள். இந்த குண இயல்பினால் வரலாறு திரிவுபடக்கூடாது என்பதற்காக தாங்கள் செய்ததனை நடிக்கச் சொன்னார்கள். வன்னிமண் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிருந்த காலம். திரைப்படம் எடுப்பதற்கான போதிய வளங்களிலே ஆயுத தளவாடங்களையும் துணை நடிகர்களுக்கான தேவையும் ஆளணியையும் இவனை ஒழுங்குபடுத்தி படப்பிடிப்பை விரைவாக்கினான். படப்பிடிப்பின் காரணமாக பல்வேறு தரப்பினர்களோடும் பழக வேண்டி ஏற்பட்டது. படப்பிடிப்பு நிறைவு பெறும் நிலையில் மீண்டும் ஒரு சிறு தவறு ஏற்பட்டது. உள்ளூர் முகவர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பூட்டோ விளக்கம் கோரலுக்கு உள்ளாக்கப்பட்டார். பலர் எதிர்பார்த்ததற்கு மாறாக தேச நன்மைக்காக உருவாக்கப்பட்ட பொறிமுறைக்கு ஒத்துழைப்பதையும் தனது கடமைகளில் ஒன்றென வெளிப்படுத்தினான். இவன் நடித்த திரைப்படம் புயல் புகுந்த பூக்கள் என வரலாற்று பதிவானது. இந்த காலப்பகுதியில் வெளிச்சம் பவள இதழ் இவனது உள் நடவடிக்கைகள் பற்றிய ஒரு சம்பவத்தை புயலவன் என்ற பெயரில் எழுதியிருந்தான். தொடர்ந்து தேசத்துக்கான இவன் பணி இகத்தின் உச்சம் நோக்கி வேகமெடுத்தது. மறைமுக கரும்புலியாக செயற்பட தொடங்கினான். அரசியல் தெளிவும் இலட்சியப்பற்றும் செயல்திறனும் நிதானமும் உள்ள போராளியாக அவன் ஒளிவீசினான். இவனது பன்முகத் திறமையை மறைமுக கரும்புலிகளை பல மடங்காக பலம் பெறச் செய்தது. இவரது சில ஆண்டு செயற்பாடுகள் வழித்தெரிய முடியாதவையாகின. ஆனால் தமிழீழம் அதனை உணர்ந்து கொண்டிருக்கின்றது. சுதந்திர தமிழீழத்தின் பலமான அடித்தளத்துள் இவனது உழைப்பு கலந்திருக்கிறது. மாமிலாரை சாட்டாக வைத்து எதிரி பெரும் போரை தொடங்கினார். முகமாலையை தாண்டி ஆணையரை நோக்கி எதிரி முன்னேற திட்டமிட்டிருந்தார். சம்பூர் மீது பெரும் படை அழுத்தத்தை பயன்படுத்தினார். படையினரை திசை திருப்பவும் குழப்பவும் வேகமாக நடவடிக்கையில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பலமுறையில் தலைவனுக்கு தடை நீக்கியாக செயற்பட்ட கூட்ட இம்முறையும் முதல் தெளிவானான். தலைவரோடும் தளபதிகளோடும் தொடர் சந்திப்புகளை மேற்கொண்டார். ஆகஸ்ட் தொடக்க நாளில் ஒரு நாள் இரவு 2 மணியளவில் தலைவரிடம் உறுதிவிடை பெற்றுக் கொண்டான். மறைமுக கரும்புலி மீண்டும் தரைக்கரும்புலியாக ஜாழ்ப்பாணத்துக்குள் புகுந்தான். பாரிய படைய திருப்பு முனை சாதனைகள் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டது. ஆனால் சில நாட்களில் செய்தி வந்தது, நம்பர் 1 தொடர்பு இல்லை என. இம்முறையும் தப்பி வருவான் என அவனை தெரிந்த அனைவரும் நம்பியிருந்தார்கள். ஆனால் பூட்டோ வீரச்சாவு உறுதியான செய்தியோடு 2006 மாவீரநாள் கொண்டாடப்பட்டது. ஒரு வேவு புலி வீரனை, வரைபட கலைஞனை, ஒரு கரும்புலி கவிஞனை, பாடலாசிரியனை, எழுத்தாளனை, நடிகனை, உச்சவினைத்திறனுடைய அப்பழுக்கற்று செயல் வீரனை, போராளிகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டான வீரனை, பட்டறிவால் உருவான போரியல் ஞானியை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்தையும் தலைவனையும் நேசித்த நம்பர் 1 தமிழீழம் பௌதீக ரீதியாக கலந்துவிட்டது. எனினும் தலைமுறைகள் கடந்து கடத்தப்படும் அவனது செயல் வீச்சுக்களின் விளைவாக தமிழீழம் தலைநிமிர்ந்து அவன் பெயர் சொல்லும். கரும்புலி லெப்டினல் பூட்டோவின் மாபெரும் மகுடம் கேட்டோம்.
நாங்கள் சேர்ந்து வாழ இங்கு தேசம் ஒன்று தேவையம்மா, தேசம் ஒன்று வேண்டி இங்கு தேச புயலை வீசுதம்மா. சின்னவளே கேளம்மா, உன் மாமனும் பெருவீரன், உன் சிரிப்பே போதுமம்மா, நிம்மதியாய் தூங்கிடுவான். சட்டை பையில் பத்திரமாய் உங்கள் படம் வைத்திருப்பான், நெஞ்சுக்குள்ளே தேச வாழ்வை எண்ணி எண்ணி வாழ்ந்திருந்தான். போகும்போது புன்னகையில் தேசம் மீளும் என்று சொன்னான், நீங்கள் போகும் பாதையெல்லாம் நிழலாக வந்திடுவான். கண்களிலே நீரம்மா, புலிக்கொடியே அவனம்மா, அண்ணனவன் பிள்ளையம்மா, வரலாறு தானம்மா.
மாமன் நேற்று தீயானான் கரையில் விழுந்த நீ